பிதாவே, இந்த நேரத்தில் மறுபடியுமாக உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு கிடைக்கட்டும். உம்முடைய அழைப்பை நாங்கள் பிடித்துக் கொள்ளும்படி உம்முடைய சித்தத்தின் மையத்துக்கு எங்களை கொண்டு வருவீராக. ஆவியானவரை தொடர்ந்து பேசும், உம்முடைய திட்டங்கள் நிறைவேறும்படி செய்யும். உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி கூறுகிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஸோ நாங்கள் தொடர்ந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை அவருடைய அனாதி திட்டத்தின்படிக்கு ஏற்கனவே எழுதியிருக்கிறாருங்கிற அந்த செய்தியின் தலைப்பிலே இந்த மூன்றாவது செய்தி, அதை தொடர்ந்து நாங்கள் கவனிப்போம். அதாவது நம்முடைய அழைப்பை பண்படுத்த வேண்டும், அதை ஆயத்தப்படுத்த வேண்டும், அதற்குரிய ஆயத்தங்களை செய்ய வேண்டும். அதிலே நாங்கள் முதலாம் கொரிந்தியர் 9:24-25 அதிலே கவனித்தபடி நாங்கள் ஒரு ஓட்டத்தில் இருக்கிறோம். அந்த ஓட்டத்திலே அநேகர் ஓடுகிறார்கள், ஆனால் ஒருவன் தான் அந்த பரிசை பெறுகிறான் என்றும் நாங்கள் வாசித்தோம் இல்லையா. ஒருவன் பரிசு பெறுகிறான், அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும் என்று தேவாவியானவர் சொல்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஓடுகிறதுக்கு எங்களுக்கு ஒரே மனம் தேவை, சிங்கிள் மைண்டட்னஸ். எந்த பக்க வழியாலும் நாங்கள் திரும்ப முடியாது, எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக அதுக்கு ஒப்புக் கொடுத்ததாக இருக்கணும்ங்கிறதை சொல்லி 25 பந்தயத்திலே இந்த உலகத்தில் ஓடுகிறவர்கள், அதுக்கு நாங்கள் ஒலிம்பிக்ஸ் அந்த விளையாட்டு போட்டி, அதை நாங்கள் உதாரணமாக பார்த்தோம். அது எவ்வளவாக அவர் எத்தனையோ வருடங்களுக்கு 10-15 முதலே அதை பயிற்சி செய்ய ஆரம்பித்து அந்த நாளுக்காக அவர்கள் தங்கள் அந்த பரிசை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தங்கள் சரீரத்தை ஒடுக்குகிறார்கள், என்ன சாப்பிட்றது, எங்கே போகிறது, எங்கே என்ன விதமான ஓய்வு எடுக்கிறது, சரீரத்துக்கு எப்படியான நண்பர்களோடு சேர்ந்து கொள்கிறது, என்ன புத்தகம் வாசிக்கிறது, என்ன படங்களை வீடியோக்களை பார்க்க வேண்டும். பழைய அந்த போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுடைய சரித்திரத்தை, அவர்களது வாழ்க்கை சரிதையை வாசிக்கிறது, அப்படிப்பட்ட புத்தகங்கள், இதுகளிலேயே முழு நேரத்தையும் செலவழித்திருப்பார்கள். இவர்கள் அழிவுள்ள அந்த பரிசை பிறகு இப்படியா செய்கிறார்கள், நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பிறகு அப்படி செய்கிறோம், செய்கிறோமா என்கிறதான் பெரிய ஒரு கேள்விக்குறி. அநேகம் தடவை இல்லை, அநேகமானோர் இல்லை, 98% இல்லை என்றுதான் என்னுடைய கணிப்பு. உலகெங்கும் 98%. 26 எனவே நான் குறிக்கோள் இல்லாதவனாக ஓடேன். பார்த்தீங்களா, குறிக்கோள் இல்லாமல், ஒரு கோல் இல்லாமல், ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் நாம் ஓடலாம். நம் ஜீவியத்தை, நாளாந்த ஜீவியத்தை செய்யலாம். வேலை, வீடு, வேதம் வாசிக்கிறது, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறது, வேலை, வீடு, சாப்பிட்றது, ஜெபம், வேதம் படிக்கிறது, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறது, படுக்கிறது, காலையில் கொஞ்சம் ஜெபம், வேலை, வீடு. திஸ் கேன் கோ ஆன் அண்ட் ஆன். இஸ் மிக முக்கியமாக வெளிநாடுகளில் இருக்கும், சிதறடிக்கப்பட்டு இருக்கும் தேவனுடைய பிள்ளைகள், அதாவது மிக முக்கியமாக நம்முடைய தமிழர்களுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே இப்படியாக நெருக்கமான ஒரு வாக்குக்குள்ளே இவர்கள் நுழைந்ததனால் வெளிநாடுகளிலே அந்த வாழ்க்கைக்கு இவர்கள் அந்த வாழ்க்கை போக்கிலே உருக்கி வார்க்கப்பட்டதனாலே, மோல்டட் டு தட் லைஃப். இப்பொழுது நிஜமான உண்மையான ஆவிக்குரிய ஜீவம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடிகிறதில்லை. ஆவி உறங்கி போயிட்டு ஆத்துமா ஆவியை போல் இயங்குகிறது. நான் மறுபுறப்பு அடைந்திருக்கிறேன், நான் ஆவிக்குரிய ஜீவியம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது தன்னைத்தானே. வெளிப்படையாக 3 லவோதிக்கா சபை வஞ்சிக்கப்பட்ட நிலையில் இருந்த மாதிரி, எனக்கு எல்லாம் உண்டு, எனக்கு ஒன்றுக்கும் குறைவில்லை. ஆனால் தேவன் சொன்னார், நீ பரிதபிக்கப்பட்டவன், நீ நிர்வாணி, நீ குருடன். அப்படியே ஆண்டவர் சொல்கிறார். சோ குறிக்கோள் இல்லாமல் நாம் நாளாந்த இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கலாம். என்ன குறிக்கோள்? எத்தனை வருடம் நீ ஜீவித்தாய்? எப்பொழுது இந்த வெளிநாட்டுக்கு நீ வந்தாய்? எதற்காக சபைக்கு போகிறாய்? ஏன் வேதம் படிக்கிறாய்? உன் அழைப்பை பிடித்து கொண்டாயா? உன் அழைப்பை விட்டு விலகி இருக்கிறாயா? உன்னுடைய வரம் கிரியை செய்கிறதா? நாளாந்தும் உன்னுடைய வெளிச்சம் பெருகி கொண்டு போகிறதா? நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசத்தை போல அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிறதா இருக்கும் என்று தேவா அவியானவர் சொன்னார். நீதிமொழிகள் 4:18 அப்படியா இருக்கிற இவை ஒன்றும் தெரியாது. இந்த வாழ்க்கை போக்கிலே பிடிபட்டு இவர்கள் தங்கள் ஆத்துமாவினாலே வஞ்சிக்கப்பட்டு தங்கள் நாளாந்த இந்த வஞ்சிப்பு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இது உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கும் காரியம். அப்படிப்பட்டதாய் ஒரு வாழ்க்கையில் நீ இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஏனென்றால் நீ மறுபிறப்படைந்தபடியா உன்னுடைய மறுபிறப்பும் born again உன்னுடைய அழைப்பும் தொடுக்கப்பட்டிருக்கிறது. You cannot separate the calling from your born again experience. ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாது. தேவன் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தும் இருக்கிறார். Amen. So, நாங்கள் இந்த அழிவற்ற கிரீடத்தை பரவணுமானால் நாம் தேவ ஆவியானவருடைய உதவியோடு நாம் இச்சி அடக்கம் உள்ளவர்களாய் எல்லாவற்றிலேயும் ஒரு மனதோடு இந்த ஓட்டத்தை ஓட வேண்டும். 26 எனவே நான் குறிக்கோள் இல்லாதவனாக ஓடேன். 1 Corinthians 9:26 ஆகாயத்தை அடிக்கிறமாய் சிலம்பம் பண்ணேன். ஒரு குத்துச்சண்டை பாக்ஸிங். நான் சும்மா ஒரு காத்திலே நான் குத்தவில்லை. ஒருவரும் முன்னுக்கு இல்லாமல் நான் குத்தவில்லை. பவுல் சொல்கிறான், எனக்கு தெரியும் யார் என்னுடைய எதிரி. அவன் சும்மா யுத்தம் பண்ணவில்லை, காத்திலே தன் கையை குத்தவில்லை. அதான் அதனுடைய அர்த்தம். I'm not beating the air. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே பரிசுக்கு தகுதி இல்லாதவனாக போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். Can you see? I bring my body under subjection. I discipline my body. என்னுடைய சரீரத்தை ஒடுக்குகிறேன் நான். நான் யார் அந்த நான்? மறுபடியும் பிறந்த அந்த மனுஷன். கீழ்ப்படுத்துகிறேன். நான் தானே கீழ்ப்படுத்துகிறேன் தேவனாவியானவருடைய உதவியோடு. See, Paul says, my spirit man disciplines my body through the soul. என்னுடைய ஆவி பரிசுத்தாவியானுடைய உதவியோடு சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறது. All right. So, நாம் இவைகளை செய்து நாளாந்தம் எங்களுடைய அழைப்பை பண்படுத்த வேண்டும். Cultivating our calling. The next thing is, stay within your calling. உன்னுடைய அழைப்புக்கு அழைப்பின் எல்லைக்குள்ளாக நீ இருக்க வேண்டும். You cannot succeed outside of your calling. நீ உன் அழைப்புக்கு வெளியாலே, உன் அழைப்பின் எல்லைக்கு வெளியாலே நீ நிறைவாய் திருப்தியாய் ஜீவிக்க முடியாது. ஜெயம் கொண்ட ஜீவியம் ஜீவிக்க முடியாது. நீதிமொழிகள் 27:8 You are listening. No sound. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் வீட்டை விட்டு அலைகிற மனிதனும் இருக்கிறான். எப்படி? தன் கூட்டை விட்டு திரிகிற அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் வீட்டை விட்டு அலைகிற மனிதனும் இருக்கிறான். தேவன் கொடுத்த இடம், தேவன் கொடுத்த அழைப்பு, தேவன் கொடுத்த ஸ்தானம், தேவன் கொடுத்த வரம், இவைகளை விட்டு விலகுகிற மனுஷன், அலைகிற மனுஷன் இந்த கூட்டை விட்டு அலைகிற குருவியைப் போல இருக்கிறான். குருவி வந்து அதுக்கு கூடு மிக முக்கியமாக இருக்கிறது. அது வந்து தங்கி அதை இழைப்பாருகிறதுக்கு அது வார நேரம் கூடு இல்லைன்னு சொன்னால் பின்னேரம் வீட்டுக்கு வார நேரம் மிகுந்த அவதியாகத்தான் இருக்கு. அந்த சிறிய குருவிக்கு பெரிய சங்கடமாக இருக்கு. இந்த ஒரு சிறிய குருவிக்கு இப்படியாக இருந்தால் அது மிகவும் பதட்டம் அடைந்து அவதிப்படும் என்று தேவன் சொன்னால் அழைக்கப்பட்டு ஒரு மனுஷன் தேவன் குருவி அழைத்திருக்கிறாரா? அழைக்கப்பட்ட மனுஷன் தன்னுடைய இடத்தில் இருந்து அலையும் பொழுது எவ்விதமான நிலைமையாக இருக்கும்? தேவன் உன்னுடைய அழைப்பின் வேலைக்காக, அவரோட வேலைக்காக அழைத்திருக்கிறார். நான் ஊழியம் என்கிற அந்த சொல்லை வேணுமென்றே நான் தவிர்க்கிறேன். என்னால் அவ்வளவு மெலிஞ்சு போச்சு. எவரே கேட்டாலும் நான் ஊழியம் செய்கிறேன், ஊழியத்துக்கு போகிறேன். அநேகமான ஊழியங்கள் முதுகுல குத்துற ஊழியங்கள், புறங்கூறுதல், கடிக்கிறது, அல்லது பெருமை கொண்டு பவுல் சிறையிலையோ அங்கே இருக்கிற நேரத்தில் வேணுமென்று பவுலுக்கு வீம்பாக போயாங்க. சத்தியம் சொல்றது, தேவன் உன்னுடைய அழைப்பின் அந்த வேலைக்காக ஏற்கனவே உனக்கென்று ஒரு தேசத்தை நிச்சயித்திருக்கிறார். நீ அந்த இடத்திலே வேரூன்றி நீ ஊழியத்தை செய்ய வேண்டும். மத்தேயு 2:19 தொடக்கம். எழுதுறீங்களா? Can you stop it for a minute? ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் குட்டி கொண்டு இஸ்ரவேல் நாட்டுக்கு போ, பிள்ளையின் உயிரை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் குட்டி கொண்டு இஸ்ரவேல் நாட்டுக்கு வந்தான். So God did not want Jesus to remain in Egypt, right? நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் பார்த்த மாதிரி போய் கடந்த அந்த செய்தியில் நான் சொன்னேன், கொஞ்ச காலத்துக்கு ஒரு இடத்தில் இருக்க ஆண்டவர் அனுமதிப்பார், அது சில காரணங்களை இட்டு. ஆனால் அங்கே தொடர்ந்து இருப்பது அவரது திட்டம் அல்ல. Jesus had to return back to Israel. He could not remain there because it's the will of God. தேவனுடைய திட்டம் அதுவாக இருந்தது. தேவன் தேசத்தை மட்டும் தெரிவிக்கிறவர் அல்ல, அவர் பட்டணத்தையும் தெரிவு செய்கிறார். 2 மத்தேயு 2:22-23 என்றாலும் அக்கலையோ தன் தகப்பனாகி ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக அஞ்சினான். அப்பொழுது அவன் கனவில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலியா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நசரேத் என்னும் ஊரிலே வந்து வசித்தான். நசரேயன் எனப்படுவார் என்ற தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. So he came to the city of Nazareth. The Bible says, so God already chose even the city where Jesus should come and live. இயேசுவுக்கு உண்மையானவர்கள் உனக்கும் தான் எனக்கும் தான். அவர் எப்படி தேவன் பிதா நேசிக்கிறாரோ அவ்விதமாகவே நம்மையும் நேசிக்கிறார். முதலாம் ராஜாக்கள் 17:8-9 அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, அவன் எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய், சாரிபாத் செட்டி, வேற எந்த இடத்துக்கும் போயலாம். திகாரகோதையா remain there. God already provided for you. அந்த இடத்திலே உனக்கு தேவையானது சந்திக்கப்படும். Can you see that? God designs that way. He has a plan already. ஏற்கனவே அவருடைய திட்டம் உனக்கும் எனக்கும் நிச்சயிக்கப்பட்டாயிற்று. மத்தேயு 10:7 I'm just going to show you how acute, எவ்வளவு நுணுக்கமாக ஆண்டவர் இந்த காரியங்களை நம்முடைய அழைப்பிலே சேர்த்து வைத்திருக்கிறார். 10:7 போகும் பொழுது பரலோக ராஜ்யம் அருகிலிருக்கிறது என்று பிரசங்கிங்கள். ஆக்சுவலி 6 வசனம், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள். ஆனால் இந்த இஸ்ரவேல் வீட்டார் எங்கே இருக்கிறார்கள்? இஸ்ரவேலிலே. 5 வசனம், இந்த 12 பேரையும் இயேசு அனுப்பும் பொழுது அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னதாவது, நீங்கள் வேற்று இனத்தாரிட நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் நுழையாமலும். Can you see? He is specific about the city where we should minister. I spoke about the country. There are many hundreds of examples. நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்குது, ஆனால் எல்லாம் அதில் போட முடியாது. So, தேசம் முக்கியம், சிட்டி முக்கியம். இவர்கள் யார் ஜனங்களுக்குள்ளே இப்பொழுது இவர்கள் ஊழியம் செய்ய வேணும்? மத்தேயு 15:24, எப்படிப்பட்ட ஜனங்களோடு நாம் அந்த அவருடைய வேலையை செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே நிச்சயித்திருக்கிறார். இயேசு பேசுகிறார், அதுக்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேன் என்று. மற்றபடியால் God sent Jesus to the people of Israel, not to Japan, not to the Chinese, not to the Indians. Were people living there at that time? அந்த நேரத்தில் அங்கே ஜீவித்தார்களா? ஆம், ஆமாம். But to the Israel. தேவன் குறிப்பான ஒரு ஜனக்கூட்டத்தோடு நம்முடைய வேலையை தொடுத்திருக்கிறார். ஏற்கனவே தீர்மானம் பண்ணின அந்த வேலை நம்முடைய அழைப்பிலே அது இருக்கிறது. நீ அப்படியான ஜனத்தோடு சேர்ந்திருக்கிறாயா? 2 Corinthians 10:13, யாருடைய முகங்களை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய்? அவர்களை பார்த்து பார்த்து முறமுறுக்கிறாய். நாங்கள் அளவுக்கு அதிகமாக, 2 Corinthians 10:13, மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு ஒப்புவித்த பணித்தளத்தின் எல்லைக்குள்ளே மேன்மை பாராட்டுகிறோம். உன்னுடைய ஊழியம் ஒரு எல்லை உள்ளதாக இருக்கிறது. There is a boundary. I want to actually read this. That's why, you know, some of you, I told you just when I came inside, in the translation inga edukka vendum. You look at it, how they are writing here. உன்னுடைய ஊழியத்துக்கு ஒரு எல்லை உண்டு, ஒரு பவுண்டரி உண்டு. நான் சொல்ற உங்களை விளங்குதா? உதாரணமாக தேவன் உனக்கு வைக்கலாம், இதோ இந்த உதாரணமாக, உதாரணம் ஸ்காபரோக்குள்ளதான் உன்னுடைய எல்லை. அதிலே இருக்கும் பொழுதுதான் நீ நிறைவாக்கப்படப்போகிறாய். நீ மான்ட்ரியாலுக்கு போறதால. 2 Corinthians 10:5, I just want to read this in English actually. So look at this. But we will not boast of authority we do not have. Our goal, now watch this, is to stay within the boundaries of God's plan for us. Beautiful. We want to stay within the boundaries of God's plan for us. And this plan includes our working there, working with you. அதாவது தேவன் எங்களுக்கு கொடுத்த எல்லைகளுக்குள்ளே நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன், வேலை செய்ய விரும்புகிறேன். அந்த எல்லைகளுக்குள்ளே கொரிந்தியரை நீங்கள் வருகிறீர்கள். நீங்கள் தேவனுடைய திட்டம். நான் உங்களோடு பேசுவது சரியான காரியம். நான் உங்களுக்கு இந்த கடிதம் எழுதுவது சரியான தேவனுடைய திட்டம். ஆமென். பவுல் தன்னுடைய எல்லையை விட்டு வெளியே போகவில்லை. தேவன் ஒவ்வொரு தாம் அழைத்த பிள்ளைகளுக்கும் ஒரு எல்லையை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய ஆவிக்குரிய வரங்கள் உன்னுடைய அழைப்போடு தொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ சரியான அந்த இடத்திலே நீ இருக்கும் பொழுது அவைகள் கிரிய செய்ய ஆரம்பிக்கும். அப்போஸ்தலர் 8:6-7, அப்போஸ்தலர் 8:6-7, பிலிப்பு செய்த அதிசயங்களை மக்கள் கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை அனைவரும் ஒன்றாக கவனித்தார்கள். பலரை பிடித்திருந்த அசுத்தாவிகள் உரத்த குரலில் சத்தமிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டன. பல திமிர்வாதக்காரரும் ஊனமுற்றவர்களும் குணமாக்கப்பட்டார்கள். இவன் சமாரியா பட்டணத்துக்கு அங்கே போனான். தேவாவியானவர் வழி நடத்தினார். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த உணவு வீடுகளிலே கொடுக்கப்படும் அந்த ஊழியத்திலே வேலையிலே அவன் தாழ்மை உள்ளவனாக ஈடுபட்டான். அதன் பிறகு தேவன் அவனை வழி நடத்தி அவன் சமாரியாவிலே காணப்படுகிறான். அங்கே அவனது வரங்கள் கிரிய செய்கிறது. Can you see that? That's the way. சிலர் சுவிசேஷர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் போதகர்களாக இருக்கிறார்கள். சிலர் அப்போஸ்தலர்களாக அழைக்கப்பட்டார்கள், ஆனால் அவர்கள் வரி செலுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். சிலர் விடுதலை கொடுக்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வேறு உத்தியோகங்களிலே இருக்கிறார்கள். சிலர் டீச்சர்ஸாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் பாஸ்டர்ஸாக இருக்கிறார்கள். இவை யாவும் பிள்ளையான காரியம். தேவனுடைய திட்டம் நிறைவேற முடியாது. தேவன் சவுலை ராஜாவாக அழைத்தார், ஆனால் அவன் ஆசாரியனாக விரும்பினான். அதனாலே அவன் தேவனாலே அந்த ஊழியம் எடுபட்டது. நம்முடைய தேவைகள் ஏற்கனவே தேவனுடைய அழைப்பினாலே ஏற்கனவே அந்த குறிப்பான இடத்திலே அது சந்திக்கப்பட்டிருக்கிறதே. லூக்கா 10:4 சிலர் இப்பொழுதே தேவனுக்கு உதவி செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். தேவனுக்கு உதவி செய்ய லூக்கா 10:4 பணப்பையையும் சாமான் பையையும் காலணிகளையும் செருப்பு கொண்டு போக வேண்டாம். ஆனால் வீடுதான் முழுவதுமாக நாங்கள் சிந்திக்கிறது இல்லையா? ஆ, லூக்கா 22 பாருங்க, ஆண்டவர் ஏற்கனவே எங்கேயோ சொல்லிட்டு எங்கேயோ வராரண்டு. 22:35 மேலும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையையும் சாமானையும் செருப்பையும் இல்லாமல் அனுப்பிய பொழுது உங்களுக்கு ஏதாவது குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் எல்லாரும் முழித்து போய் நின்றார்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். ஏன் இதை நான் உங்களுக்கு கூறுகிறேன் தெரியுமா? தேவன் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பின் திட்டத்திலே சகலதும் அந்த இடத்திலே சந்திக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அந்த தேவைகளை ஏற்கனவே அறிந்திருக்கிறார். அவைகள் அந்த இடத்திலே சந்திக்கப்படுகிறது. நீதிமொழிகள் 27:8 மறுபடியும் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் வீட்டை விட்டு அலைகிற மனிதனும் இருக்கிறான். பார்த்தீங்களா? ஸோ நாங்கள் எங்களுடைய அழைப்பின் அந்த ஓட்டத்தை, அந்த இடத்தை, அந்த குறிப்பிட்ட ஜனத்தை, அந்த குறிப்பிட்ட பட்டணத்தை, அந்த குறிப்பிட்ட வேலையை, தட் ஸ்பெசிஃபிக் ஒர்க், உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக தெரிந்து விட்டு விலகும் பொழுது நாம் கூட்டை விட்டு அலைகிற குதுவியைப் போலவே நாம் ஜீவிப்போம். நிறைய தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்கள், போய் பேச தேவையில்லை, வஞ்சிக்க தேவையில்லை, யாரையும் அண்டை கட் பண்ண தேவையில்லை, காசு களவெடுக்க தேவையில்லை, அபச்சாரம் பண்ண தேவையில்லை. நாளாந்தம் சாதாரண வேலையிலும் சாதாரண பலரை போலும் இருந்து கொண்டு ஜபம் பண்ணி கொண்டு முஸ்லீம்களைப் போல, இந்துக்களைப் போல, பௌத்தர்களைப் போல அவர்களும் ஜபிக்கிறார்கள் அவர்கள் அவர்களும் ஜபிக்கிறார்கள். அவர்கள் புத்தகம் படிக்கிறார்களா? அவர்களும் வாசிக்கிறார்கள். Can somebody deal with that phone please? So தேவன் வந்து தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த அழைப்பிலே ஒரு எல்லையை, ஒரு ஊழிய எல்லை, ஒரு வேலை எல்லையை வைத்திருக்கிறார். அந்த எல்லைக்கு வெளியாலே எதுவும் நடக்காது. நம்முடைய விருப்பப்படி நம்முடைய ஓட்டத்தை ஓடலாம், ஆனால் தேவ திட்டம் நம் வாழ்க்கையில நிறைவேறாதபடியால் நம் வாழ்க்கையிலே நமக்கு திருப்தி எந்த காலத்திலும் வர முடியாது. ஏனென்றால் தேவனுடைய திட்டத்தின் மையத்திலே தான் எந்த ஒரு மனிதனுக்கும் திருப்தி. அதற்காகவே தேவன் அழைத்தபடினாலே அந்த திருப்தி அங்கே இருக்கிறது. ஸோ யூ ஷுட் நோ தேட் ப்ளீஸ். மத்தேயு 15:34 இடுங்க. அதில் மத்தேயு 15:24 காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேன். மற்றபடி அல்ல. தட் வாஸ் த ஸ்பியர் ஆஃப் மினிஸ்ட்ரி. தேர் இஸ் அ பவுண்டரி, தேர் இஸ் அ ஸ்பியர், தேர் இஸ் a place designed by God that we should live there and minister to a particular people. ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு, ஒரு தேசத்தில், ஒரு 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 பட்டணத்தில் நாம் வேலை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். You can go to the other places and minister if you are an evangelist, subasarchanaga irundal, but you get back to the place of your origin. See the point? It's very important. I wish I had known this before. So 2 Corinthians 10:13 marubadi mudupom. 2 Corinthians 10:13 seekramaga. 2 Corinthians 10:13 நாங்கள் அளவுக்கு அதிகமாக மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு ஒப்புவித்த பணித்தளத்தில், தேவன் எங்களுக்கு ஒப்புவித்த ஊழியத்தின் எல்லைக்குள்ளேயே மேன்மை பாராட்டுகிறோம். தேவன் எங்களுக்காக விடப்பட்ட அந்த எல்லைக்குள்ளாக இருந்து நாங்கள் ஊழியம் செய்கிறதுனாலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அந்த எல்லைக்குள்ளாக நீங்கள் வருகிறீர்கள். அதனாலே உங்களை நான் எச்சரிக்க, உங்களுக்கு புத்தி சொல்ல, நான் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஆகையினாலே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய அந்த எல்லைக்குள்ளாக, நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லையை அறிந்து அதற்குள்ளாக இருந்தால் தான் நமக்கு திருப்தி இருக்குமே ஒழிய மற்றபடியால. தேசம் சரியா இருக்க வேணும், பட்டணம் சரியா இருக்க வேணும், அதில் உள்ள ஜனங்கள் சரியா இருக்க வேணும். தேவன் பவுலை யூதர்களுக்காய் அழைக்கவில்லை, புறஜாதியாருக்காய் அழைத்தார். பேதுருவை புறஜாதியாருக்காய் அழைக்கவில்லை, யூதர்களுக்காக அழைத்தார். அவர் அந்த எல்லைகளுக்குள்ளே இருக்க வேணும். அதே விதமாகத்தான் செய்யும் வேலையும். நீ சுவிசேஷனாக இருந்தால் அந்த வேலையை செய்வான். அதன் பிறகு வேறொரு அழைப்பு உனக்கு கூட்டப்படலாம். அது தேவனுடைய அனாதி திட்டத்திலே அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டதாகவும் இருக்கும். அது அதை அவர் அறிந்து கொள்ளும்படியும் செய்வார். சிலருக்கு 2-3 ஊழியங்கள் இருக்கிறது, அழைப்புகள். சிலருக்கு 5 அந்த ஊழியமும் இருக்கிறது. அந்த 5 பெரிதான அழைப்பு. நான் எபேசியர் 4:1-3 வரை உள்ள வசனத்திலே நாம் அழைத்த அழைப்புக்கு தகுதியுள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று அங்கே இருக்குது. எபேசியர் 4:1, ஏற்கனவே கர்த்தருக்காக கைதியாகி நான் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களாக வாழும்படி, ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கும்படி உங்களை வற்புறுத்துகிறேன். வாக்கிங் ஆர் லிவிங் வேர்தி ஆஃப் யுவர் காலிங். ஹவு டு லிவ் வேர்தி ஆஃப் யுவர் காலிங். எப்படி நாம் தகுதி உள்ளவர்களாய் இந்த அழைப்பு நிறைவேற ஜீவிப்பது? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். பாத்தீங்களா இது எவ்வளவு நின்று வச்சிருக்கிறது? பாத்தீங்களா இப்ப அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களாய் நாம் எப்படி ஜீவிக்க வேணும் என்று? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும். இது எப்படி எங்களுக்கு வரப்போகுது? எப்படி நாம் கர்த்தருடைய அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களாய் நாங்கள் ஜீவிக்கோம்? எப்படி அவருக்கு தகுதி உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க போகிறோம்? கொலோசியருடைய புத்தகம் 1:9 இதன் காரணமாக நாங்கள் அதை கேள்விப்பட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் சகல ஆவிக்குரிய ஞானத்தோடும் புரிந்து கொள்ளுதலோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும்படி வேண்டுகிறோம். We must be filled with the will of God. சகலவித நற்செயல்களுமாய் கணிக்கைகளை தந்து தேவனை அறிகிற அறிவினால் வளமடைந்து கர்த்தருக்கு விருப்பமுண்டாக அவருக்கு தகுதியுள்ள வாழ்க்கை வாழ, அவருக்கு தகுதியுள்ளவை உள்ள வாழ்க்கை வாழ வேணுமா? இப்போ மத்தேயு 10:1 எப்படி அவருக்கு தகுதியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறது? மத்தேயு 10:37 10:37 தகப்பனியாவது தாயாவது என்னை விட அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு தகுதி உள்ளவன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னை விட அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு தகுதி வாய்ந்தவன் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு தகுதி உள்ளவன் அல்ல. இப்ப விளக்குத வடிவா? அதாவது அவருக்கு ஏற்ற தகுதி உள்ளவர்களாக நான் ஜீவிக்க வேண்டுமெண்டா, இதுகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சு அதுக்கு அதுக்குரிய இடத்தை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியையும் தேட அவருக்கு பின்னால் அங்கே சிலுவையை எடுத்துக்கொண்டு, தட் மீன்ஸ் டைங் டு செல்ஃப், எல்லாம் சுத்தியும் சுத்தியும் அங்கே தான் வரும். இல்லாட்டில் நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க முடியாது. கலப்பையின்மை கையை விட்டு பின்னிட்டு பார்க்குறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. அதான் அவர் உட்கார்ந்து உன்னுடைய எவ்வளவு கணக்கு இதுக்கு வரும் என்று சொல்லி ஆராய்ந்து பாருன்னு சொன்னார். கவுண்ட் யுவர் காஸ்ட், இட்ஸ் கோயிங் டு காஸ்ட் யூ, எவ்வளவு அது உன்னை பாதிக்க போகிறது, எல்லாவற்றையும். பாசங்கள், இந்த பாச மலர் எல்லாம் செலவைக்கு போவன். சொல்லு, தகுதியுள்ளவர்களாக ஜீவித்து அவரது அழைப்பை நிறைவேற்ற, அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று எபேசு 4:1 கூறுகிறது. அதைத்தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த கொலோசியரில் பார்த்தீங்களா, கொலோசியரில் 1:9 அந்த 10 அதில் பாருங்க, சகலவித நற்செயல்களும் ஆகிய, பார்த்தீங்களா, சகலவித நற்செயல்களும் கனிகளை தந்து, நற்செயல்கள் செய்து கனிகளை கொடுப்பது. எபிசு 2:10 போட்டிருக்குதல்ல, சகலவித நற்செயல் கிரியைகளிலும் பெருக ஏற்கனவே முன்கூட்டி அவளை ஆயத்தம் பண்ணினார். அப்போ இந்த இதில் நடக்கிறதுக்கு நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அறிவிலே வளர்ந்து கர்த்தருக்கு விருப்பம் உண்டாக அவருக்கு தகுதி உள்ளவர்களாக, நாங்கள் எங்களை நாங்களே வறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னால் புகழ்ன்னு சொன்னால் நாங்கள் கனி கொடுக்க முடியாது. அதைத்தான் யோவான் 12:24-25 கூறுகிறது இல்லையா. அந்த கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததையால் அநேக கனிகளை கொடுக்கும். எங்கே போனாலும் அதுதான். Without dying to self, we cannot bring forth fruit. We cannot bring forth the calling to fulfillment. நம்முடைய அழைப்பை நாம் பிடித்து கொள்ளவோ அதை நிறைவேற்றவோ முடியாது. நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை நாம் விடாவிட்டால், இந்த உலக வாழ்க்கையை வறுக்காவிட்டால், இந்த வாழ்க்கையை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அதை எனக்காக, என் ராஜ்யத்துக்காக வறுக்கிறவன் நித்திய ஜீவனுக்காய் அதை காத்துக் கொள்வான். விளங்குது என்ன சொல்றது உங்களுக்கு? சோ அங்கேயே இருக்குது, நாங்கள் தேவனுடைய அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களாக ஜீவிக்கிறதுக்கு மனத்தாழ்மை, நீடிய சாந்தம், பொறுமை நமக்கு தேவை. ஆனால் இவைகள் உருவாகிறதுக்கு இயேசு சொன்னார், நாளாந்தம் நீ உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னே நீ செல்ல வேண்டும். நம்முடைய விருப்பங்களுக்கு நாங்கள் சாக வேண்டும், நம்முடைய திட்டங்களுக்கு சாக வேண்டும். பாடல் படித்தால் மட்டும் காணாதே, பாடல் படிக்கிறது லேசு. That's the easiest thing anybody can do. எந்த பாடலையும் படிக்கலாம். ஆனால் நாள் அந்த வாழ்க்கையிலே அவைகளை வெறுத்து நாங்கள் எங்களை தேவனுடைய அழைப்புக்காக எங்களை ஒப்புக் கொடுக்க போகும் பொழுது தேவனுடைய சித்தமும் எங்களுடைய சித்தமும் குறுக்கிடுகிறது. நாங்கள் தேவ சித்தத்தை தெரிவு செய்யும் பொழுது அதுதான் சிலுவை. The will of God and the will of man crosses, and that is a cross. And Jesus says, take up the cross, accept my will and follow me. அவரை பின்பற்றும் பொழுது அதோடு நம்முடைய ஆத்மா அது சிலுவையிலே அறையப்பட்டதாக, அது சாகும் அந்த பாதையிலே போய்கொண்டிருக்கும். எவ்வளவுத்துக்கு நம்முடைய சுய வாழ்க்கை நம்முடைய ஆத்மா மறிக்கிறதோ, நம்முடைய சொந்த திட்டத்துக்கும் காரியங்களுக்கும் அவ்வளவுத்துக்கு நாம் கனி கொடுக்கலாம். அந்த உயிர்த்தெழுந்த ஜீவன் நம்முடைய ஆவியில இருந்து அது புறப்படும். அல்லது ஆத்மா பெரிய தடையாக இருக்கும். அடுத்ததாக, நம்முடைய இந்த அழைப்பின் ஓட்டத்தை பரலோகம் கவனிக்கிறது. நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கே இயேசுவோடு, இந்த உலகை விட்டு சரீரத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு அங்கே ஜீவிக்கும் தேவ ஜனங்கள் இவற்றை கவனிக்கிறார்கள். எபிரேயர் 12 எனவே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சரீரத்தை விட்டு இயேசுவண்டை போய் சேர்ந்த தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் கவனிக்கிறார்கள், என்ன காரியம் பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை ஒட்டிய காரியங்களை. நீ எங்க கடைக்கு போற நேரத்தில் அவங்க கவனிக்கிறது இல்லை, மோளெல்லாம் சித்திர நேரத்தில் அவர்கள் கவனிக்கிறது இல்லை. மோளுக்கு போவோம் அப்படி சொல்லி சிலாக்கள் அங்கேயே மோளை வீடாக்குகிறார். கிறிஸ்டியன்ஸ் தடையாக இருக்கிற அனைத்தையும், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவானவரின் மீது நமது பார்வையை வைத்து நாம் நியமித்திருக்கிற ஓட்டத்தை விடாமுயற்சியுடன் ஓட கடவோம். சோ நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறதா இருந்தால் நாங்கள் இயேசுவை நோக்கி பார்த்து தான் ஓட பண்ணும் இல்லையா? அதானே பின்னால் வாங்கி சொன்னார். பின்னால் வாண்டா யாரை பார்க்கறது? பேதுரு மாதிரி பின்னால் திரும்பி யோவானை பார்க்கறது இல்லை. அதே மாதிரி தான் நடக்குது. நான் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை விட வேணும். பாவம் மிகவும் நெருக்கமாக இருக்கிறதா? இட் ஜஸ்ட் தே கையெட்டு தூரத்தில் இருக்குது. எந்த நேரம் அண்டு இல்லை அது வந்து தாக பார்க்குது. சரீரத்தால் செய்கிற பாவம் இருக்குது, சரி, ஆனால் மனதாலையும் பாவம் கட்டலாம் இல்லையா? ஓ, மனதில் கிளீனாக வீடியோ போகலாம். ஓ எஸ், தொடக்கம் இருந்து முடிச்சிடலாம். முடிக்கலாம், அது ஆண்டவர் கொடுத்த ஒரு கொடை. ஆனால் பாவத்தை சிந்திக்க கொடுக்கவில்லை. அவருடைய திட்டங்களை தியானிக்க கொடுத்தார், அவரது வார்த்தையை தியானிக்க கொடுத்தார். இட்ஸ் கால்ட் இமேஜினேஷன். இமேஜினேஷன். சோ சரீரத்தினாலே போய் விளாண்டதுனாலே நாங்கள் பல நினைக்கிறது. ஓயே, நான் ஒன்றும் தேவன் ஒருவருக்குத்தான் தெரியும் உள்ளே இரவு பகலாக என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மனம் என்கிற வீடியோவிலே நான் அடுத்தது, சோ நெருக்கமாக இருக்கிற பாவம் ஆண்டவர் காண்பிக்கிறார். அடுத்தது வந்து பாரமான யாவும், தடையாக இருக்கிற அனைத்தையும், அதாவது பாரமாக இருக்கிற யாவற்றையும், வெயிட்ஸ், அதுதான் இன்னும் ஒரு மலை பெயர்ப்பு கூறுகிறது. பாரங்கள் பாவம் அல்ல. புருஷன் பாரம், மனைவி பாரம், பிள்ளை பாரம், வேலை பாரம், சமையல் பாரம், எதிர்கால வாழ்க்கை பாரம், பணப்பாரம், பண ஆசை பாரம், வாலிப வயது பாரம், இப்படி பல பாரங்கள், கவலை கவலை எல்லாம் பாரம் தான். மார்த்தாளுக்கு அநேக பாரங்கள் இருந்தது. அதனாலே இயேசு வந்து அங்கே வேத படிப்பு வைத்தும் அதை ருசிக்க முடியவில்லை. அந்த பாரம் தடை செய்தது. அந்த போஜனத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் இயேசு சொன்ன உவமையிலே அவர்கள் பாவத்தில் ஈடுபட்டு இருக்கவில்லை. ஒருவன் சொன்னான், நான் விபச்சார விடுதிக்கு போகிறேன், ஆகையால் நான் வர முடியாது. அப்படி இருக்கா? இல்லை, நான் ஒரு மனைவியை கொண்டேன், கொண்டேன் என்றால் கல்யாணம் கட்டினேன். ஆகையால் நான் வர முடியாது. இன்னொருத்தன் என்ன சொன்னான், கொஞ்சம் மாடுகளை கொல்ல போகிறேன் என்றானா? இல்லை, கொஞ்சம் மாடுகளை நான் வாங்கினேன், அதனால் நான் வர முடியாது. இன்னொருத்தன் காணியை வாங்கினேன், ஒரு காணியை களவெடுத்தேன் என்று சொல்லவில்லை. ஏன் நான் இப்படி பேசுறேன் என்றால், ஒருத்தரும் பாவத்தில் ஈடுபட்டிருந்தார்களா? ஈடுபட்டிருந்தார்களா? இல்லை. இவைகள் பாவம் அல்ல. நோவாவின் காலத்திலே அவர்கள் சுய வாழ்க்கையிலே பலவித பாரங்கள் அவர்களுக்கு இருந்தது. தேவனை தள்ளி வைத்து குடித்தார்கள், சாப்பிட்டார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். தேவன் இல்லாத ஒரு ஜீவியம் ஜீவித்தார்கள். இப்பொழுது எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கிறது? அதே சந்ததி தான், தேவன் இல்லாத ஒரு சந்ததி. சோ பாவம் இல்லாத எத்தனையோ காரியங்கள் பாரம். எனக்கு ஒரு கா சொல்லுங்க, நான் ஒலிம்பிக்ஸில் நான் ஓட போகிறேன் என்று வைப்போம். இப்ப நான் எவ்விதமான உடையை நான் அணிவேன்? இப்பொழுது வாலிப சகோதரர்கள் பாய்ஸ் போடுற ஒரு ஒரு பேண்ட்ஸ் நான் போடலாமா? போடலாமா? ஆரோடு பேசுறனோ தெரியாது, போடலாமா? ஏன் தெரியுமா? அவ்வளவு பாரம் அது. அதை போட்டுட்டு சில நடக்கிறதே கஷ்டமாயிருக்கும் இல்லையா? அதோடு நான் ஓட முடியாது, சும்மா போடலாம், நான் ஓட முடியாது. இந்த பைபிளை பாக்கெட்ல வச்சுட்டு ஓடலாமா? ஆனால் சின்ன சாமான் தானே, ஆனால் அது ஓட்டத்தை தடை பண்ணும். அதான் ஆவியானவர் சொல்கிறார், பாரமான எல்லாவற்றையும். இந்த ஓட்டத்தில் ஓடுகிறவர்கள் எவ்விதமான ஆடை அணிந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? ஒரு யார் ஜீலையான காயாரில் தான் தைக்கிறான். தேவையானதுகள் எல்லாத்தையும் மறைத்து மற்ற எல்லாத்திலையும் ஒன்றுமே இல்லை. சொல்ற விளங்குதா? ஏன் வேகமாக ஓடுவதற்கு பாரம் இல்லாமல் ஓட? Can you see that? To run easily. ஆனால் நம்முடைய ஓட்டத்தை பாருங்க, எத்தனையோ பாரங்களோட நாம் ஓடுகிறோம். ஆனால் நாம் அந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பது மிக கஷ்டமான காரியம். பாவம் திரை பிடிபடாமல் இருக்கலாம், ஆனால் பாரம், கவலைகள், அவை நம் ஓட்டத்தை தடை பண்ணும் என்று ஆவியானவர் சொல்கிறார். நீ ஓட்டத்தை நீ முடிக்க மாட்டாய். எத்தனையோ பேருக்கு பலவித கவலைகளும் பல காரியங்களும் பாரமாக வந்து எக்ஸிட் எடுத்தார்கள். பக்க வழியாக ஓடிக்கொண்டிருந்தார்கள், பக்க வழியாக தங்களது வாழ்க்கையை திருப்பினார்கள். வேற என்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சபைக்கு போகலாம், வேதம் படிக்கலாம், ஒரு வேலையும் செய்யலாம், ஒரு ஊழியமும் செய்யலாம். தேவன் உன்னை அதற்கு அழைக்கவில்லை. நீயாக தெரிந்து கொண்ட காரியம் அது ஒரு இஸ்மேல், அது ஈசாக் அல்ல. ஒரு மாமிசத்தினாலே பிறந்த பிள்ளை, ஆயினால் இனி வச்சு சும்மா பால் கொடு. தேவன் அதுக்கு உனக்கு கை கொடுக்க மாட்டார். சோ இந்த அழைப்பிலே இத்தனை காரியங்களையும் நாங்கள் அவதானித்தோம். ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கை அழைப்பின் அந்த சரித்திரம் பாதை தேவனாலே நிச்சயிக்கப்பட்டு அது எழுதப்பட்டது. நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு மனதோடு நாளாந்தம் அந்த 1 கொரிந்தியர் 9:24-25 சொன்னபடி நம் சரீரத்தை ஒடுக்கி இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருந்தால் எல்லாவற்றிலேயும் தேவன் அவருடைய அனாதி திட்டத்தின் அந்த அழைப்பின் மையத்துக்கு அவர் எங்களை அதிலே நிலை நிறுத்தி அவர் தொடர்ந்து அதை செய்யலாம், அதை எங்களுக்கு நடப்பிக்க உதவி செய்வார். சே த பாயிண்ட், என்னுடைய மூத்த சகோதரன் ஒரு படப்பிடிப்பாளர், உங்களுக்கு சிலருக்கு தெரியலாம். அவர் சிறு வயதிலே தொடக்கம் அந்த கேமராவை ஒன்று என்னுடைய தகப்பனர் வாங்கி கொடுத்ததுனாலே அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதில் ஆக்களை படம் எடுத்து 10 வயது 12 வயது 13 அதில் அதிலேயே தெரிந்து அதுக்கேற்ற புத்தகங்களை படித்து அப்படிப்பட்டதான சரித்திரங்களை வாசித்து அதற்கு அந்த காரியத்திலே ஈடுபட்டிருக்கிற நண்பர்களோடு சேர்ந்து வெளியூருக்கு போய் அந்த சோதனையிலே சித்தி பெற்று அவர் படம் எடுத்து அது பரிசு பெற்றது நேரடியாக. அவர் மட்டும்தான், இது ஒரு இன்னாரின் படம், a film produced by so and so என்று போட தகுதி உள்ளவே எல்லாமே அந்த படத்தில், கதை தொடக்கம், டைரக்ஷன் தொடக்கம், ஒளிப்பதிவு தொடக்கம், கேமரா, சகலதும் எடிட்டிங் அவர் தான். ஏன் நான் இதை சொல்லுகிறேன், சிங்கிள் மைண்டட்னஸ், உலகத்தார் சிங்கிள் மைண்டட்னஸ், அதே ஃபோக்கஸ். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, அந்த மிஞ்சின நேரத்தில் வேத புத்தகத்துக்கு போகிறது, எப்போ களையாக கண் சொருக போகிற நேரத்தில், அதுதான் கடைசியாக குட் பை சொல்கிற அதுக்கு. அதுக்கு பிறகு சொருகும் நேரத்தில் மூடப்படும், அல்லது சிறவளை திறந்ததோடதே நெஞ்சில கிடக்கும் படுத்து, அல்லது தானாக அது விழுந்து போம் கட்டில இருந்து. வேறு ஒரு ஓட்டத்திலே நிற்கிறோம், வேறு ஒரு பேச்சுக்களிலே நிற்கிறோம், வேறு கவிதைகளிலே நிற்கிறோம். ஆனால் இயேசு என்ன சொன்னார், ஒருவன் எனக்கு பின் செல்ல விரும்பினால் தகப்பனையாவது தாயாவது சகோதரனியாவது சகோதரியாவது மனைவியாவது பிள்ளையாவது வெறுத்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாலே வரவிட்டால் எனக்கு சிஷ்யனாக இருக்க முடியாது. தேவனுடைய அழைப்பும் அவருடைய ரட்சிப்பும் தொடுக்கப்பட்ட காரியம். அவர் உனக்கு ரட்சிப்பு கொடுத்ததே அந்த அழைப்பு ஏற்கனவே திட்டம் போட்டதனால், அந்த வேலை ஏற்கனவே தயார் பண்ணினதனால். இது உங்களுக்கு ஒரு 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 உற்சாகத்தை சரியாக கொடுக்க வேணும் இல்லையா? உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே தேவன் அந்த இலங்கையிலே நமது சபையை ஏற்கனவே கண்டார். அப்படித்தான் தேவனாலே ஸ்தாபிக்கப்பட்ட எல்லா சபைகளும் தகுந்த நேரத்திலே என்னை என்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பும்படிக்கு செய்து தகுந்த மாதத்திலே தகுந்த நாளிலே எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ஏன்? அந்த அழைப்பு தொடங்குவதற்கு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட அழைப்பு. அதே காரியம்தான் உனக்கும். நீ மனம் குழம்பி நாளாந்த இந்த வெளியூரில் இருக்கும் இந்த வேலையிலே இந்த சூழ்நிலையிலே பிடிபட்டு நீ ஓடிக்கொண்டிருக்கிறதுனாலே யாரும் என்ன செய்ய முடியும்? அதனாலே அழைப்பு தீர்ந்து போயிட்டா இல்லை, யூ மிஸ் இட். இன்னும் ஒருவர் கிரியடத்தை எடுத்துக்கொண்டு போகிறார், தேவன் அழைப்பை கொடுத்தார் எகிப்திலே இருந்து. ஆனால் அவர்கள் முறுமுறுத்தார்கள், இருதயம் எல்லாம் வேறு எங்கேயோ. அதனாலே தேவன் சொன்னார், இல்லை நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, கானானுக்குள்ளே உங்கள் பிள்ளைகள் போவார்கள். செய்த எத்தனையோ பேரை அழைத்தார். கடைசியில் நோவாவினுடைய பிள்ளைகளுக்குள்ளே போனது யார்? எட்டு பேரும் மிருகங்களும். அதுக்கு கிருபை கிடைச்சது மிருகங்களுக்கு. பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு முதலாவதாக அவர் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தார். தேவனுடைய ராஜ்யத்தை அவர் கொண்டு போனார். இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய வந்திருக்குது என்று சொன்னார். அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தவும் இல்லை. சாதாரண எங்களை அநேக சபைகளில் இருக்கிற விசுவாசிகள் மாதிரி சும்மா மண்டபத்துக்கு போகிறதும் ஜெபம் பண்ணுறதும் வாரதும் ஏதோ ஒரு காணிக்க செலுத்துறதும் ஏதோ ஒரு 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 ஆராதனையிலே கலந்து கொள்கிறதும் ஏதோ ஒரு சடங்காச்சாரத்திலேயே இருக்கிறார்கள். இப்படியாக இவர்கள் இருக்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது? உலகம் அவராலே உண்டாயிற்று, உலகம் அவரை அறியவில்லை. சொந்தமானவர்களிடத்திலே அவர் வந்தார், சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, தங்களை இவர்கள் ஆயத்தம் பண்ணவில்லை. அதனாலே இயேசு என்ன சொன்னார்? தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே இருந்து எடுபட்டு அது கனி கொடுக்கும் ஒரு ஜனத்தாருக்கு அது ஒப்பு கொடுக்கப்படும். நீ கனி கொடுக்கவில்லையா? நான் உன்னை அழைத்தேன், இதோ நீட்டிக்கொண்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் கற்பித்திருக்கிறேன், நீ உன்பாட்டிலே போகிறாய், கேட்டுக்கொண்டு போகிறாய், சரி உன்னிடத்தில் இருக்கிற அந்த ஆளும் வல்லமையை அந்த கனி அந்த வர எடுத்து நான் இன்னொருவருக்கு கொடுக்க போகிறேன். This happens all the time. இஸ்ரவேல் ஜனத்துக்கு அப்படி நடந்தது உண்டானால் அவர்களுடைய ஆளும் அந்த இதை தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த செலாக்கியத்தை எடுத்து வேறு ஒரு ஜனம், அதாவது நாங்கள் சபை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உருவாக்கப்பட்ட சபைக்கு எங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் இப்பொழுது அவர்கள் மாதிரி இருக்கிற நேரத்திலே சடங்காச்சாரத்திலே நாளாந்து ஒரு வல்லமையற்ற ஜீவியத்திலே தேவ பக்தி என்கிற வேஷம் தரித்து, அதாவது நாங்கள் வேஷம் நடிக்கிறதல்ல, நாங்கள் ஒரு வல்லமை இல்லாத கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவிச்சு கொண்டிருக்கிற நேரத்திலே ஏன் தேவன் எங்களுக்கு மறுபடியும் அவர் கற்பித்து அந்த வல்லமையை நமக்கு கொடுக்க வேணும்? ஏன் எங்களுக்கு புதிய அபிஷேகம் எதற்காக? ஏன் உள்ளவனுக்கு தான் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருந்ததும் எடுத்துக் கொள்ளப்படும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. சோ ஆவியானவர் உனக்கு எச்சரிக்கிறார், நீ நாளாந்தம் இவ்விதமாக ஜீவிச்சது காணும், நீ சபைக்கு சும்மா வந்து நோட்ஸ் எடுத்ததும் காணும், நீ கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருக்காது, கர்த்தர் உனக்காக காத்திருக்கிறார். நீ தான் எடுக்க வேண்டிய தீர்மானம், நீ தான் ஆயத்தம் பண்ண வேண்டியது, கர்த்தரால நாங்கள் தான் ஆயத்தம் பண்ண வேணும், நாங்கள் தான் எங்களுடைய அழைப்பை பண்படுத்த வேணும். நீ தான் வாசிக்க வேண்டிய புத்தகங்களை வார்த்தைகளை நீ படித்து நீ நோட்ஸ் எடுக்க வேணும், நீ ரெடியாக இருக்க வேணும். ஆண்டவரே, இனி நீர் வழி நடத்தும், என் வாழ்க்கை முடிந்து கொண்டு போகிறது, உம்முடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது, நீர் கொடுத்த வரங்கள் கிரிய செய்ய ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்துக்கு என்னை கொண்டு போம் என்று சொல்லி நாளாந்த நீ ஜீவ பலியாக உன்னுடைய சரீரத்தை நீ ஒப்புக்கொடும் பொழுது உன் மனம் புதிதடைய ஆரம்பிக்கும். அப்பொழுது அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணவுமான சித்தம் என்ன என்பதை அனுபவத்திலே கண்டுகொள்வோம். இல்லாவிட்டால் சூழ்நிலைகளுக்கு நாங்கள் இலக்காகவும் தாக்கப்பட்டவர்களாகவும் will be victims of the circumstances. சூழ்நிலைகள் எங்களை ஆண்டு கொள்ளும். ஆம், இவர்கள் புத்தி இல்லாதவர்கள் கத்திருக்காய் காத்திருக்கும் நேரத்திலே திறக்குமெண்டு அங்கே எல்லாரும் உள்ள போயாச்சு. அவர்களுக்கு தெரியவில்லை அந்த இடையிலே ஆண்டவர் வந்தது. இன்றைக்கு எத்தனையோ பேர், பெரும்பாலானோர் அழைப்பொண்டு ஒன்று காரியம் இருக்கிறதுண்டே அவர்களுக்கு தெரியாது. தெரிந்தவர்கள் அந்த அழைப்பின் ஓட்டத்திலே ஓடவே இல்லை. இருதயத்திலே இவர்களுக்கு காண்பித்தால் இவர்களுக்கு என்ன பிடி இருக்கிறது என்று சொல்லி எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்களோ நான் அறியேன். ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் காலத்தின் அதனுடைய ஏர்ஜென்சி எவ்வளவு பாரதூரமானது எவ்வளவு கடைசியான ஒரு மனச்சியாலம் நிமிஷம் என்பதை, அல்லது தேவனுடைய அந்த அழைப்பை எங்கள் இருதயத்துக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது, யூ கேன் நாட் கோயிங் டு பி சேம், யூ கேன் நாட் ரிமைன் ஜஸ்ட் லைக் தட். எழும்பும் பொழுது, நீனுடைய பல் விளக்கும் பொழுது, திட்டும் பொழுது, குளிக்கும் பொழுது, எந்த நேரமும் நீ அதை ஆண்டவரிடத்து கேட்டுக்கொண்டே இருப்ப, ஆண்டவரே இது முடியாத காரியம். பவுல் ஒரே ஒரு தடவை கேட்டான், நான் என்ன செய்யட்டும் சொன்னார், இந்த இடத்துக்கு போ, அங்கே உனக்கு கூறப்படும். Paul had to go to that city for the revelation of the steps of his ministry. So don't get settled down just studying a Bible, reading a Bible, just paying your tithes and going to church and just singing a few songs. No, God is not impressed by it a bit. இதுதான் யூதர்களுடைய சபையிலும் நடந்த காரியம். இயேசு வந்து கொண்டிருக்கும் பொழுது, they were so worried about all those things. They read the Bible, of course, yeah. They were listening to the scriptures. They had everything. They had the sacrifice. பலி கொடுக்கிறது இருந்தது, ஆராதனை இருந்தது, ஜெபம் இருந்தது. Oh, yes. But only thing is a religious matter. நான் விசுவாசிக்கிறேன், எப்படி யூதர்கள் அந்த தேவனுடைய ஆலயத்தை ஒரு விக்கிரகமாக மாற்றி தேவனுடைய கோபாக்கினைக்குள்ளாய் வந்து அந்த ஆலயம் இடிக்கப்பட்டதோ, அதே விதமாக தேவனுடைய ஜனமும் உலகமெங்கும் பறந்து கிடக்கும் சமய சம்பிரதாயமாக இருக்கும் சபை மண்டபங்களும் பிரச்சனைக்குள்ளாகும். ஏன்? சடங்காச்சாரத்தை தேவன் வெறுக்கிறார். God hates the religious activity without power, without the reality. உண்மையான காரியம் இல்லாமல், தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல், தேவ ஆவியானவர் கர்த்தரா இல்லாமல், இயேசுவின் நாமம் உயர்த்தப்படாமல் தேவன் அந்த இடத்துல இருக்கிறார். தேவன் இருக்காத இடத்துக்கு பிரச்சனை தான். ஸோ சகோதரனே, சகோதரியே, நீ எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஊரில், என்ன காரணத்துக்கு நீ போயிருந்தாலும், நீ இந்த செய்தியை தற்செயலாக கேட்கவில்லை, ஆகையினாலே இது ஒரு மிகவும் பாரதூரமான ஒரு காரியம். நீ மனம் திரும்ப வேணும், உன் வாழ்க்கையிலே தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள வேணும். தேவன் தாமே உன்னை வழி நடத்துவாராக. இறக்கமுள்ள பிதாவே, இந்த செய்தியை கொடுக்கும்படிக்கு நீர் ஆயத்தம் பண்ணினபடினாலே உமக்கு நன்றி கூறுகிறேன். தேவ ஆவியானவரே, எவ்விதமான ஒரு நிலையிலே இருந்தாலும், எந்த தேசத்திலே இருந்தாலும், தனிமையாகவோ சேர்ந்தோ, ஆண்டவரே உம்முடைய இந்த வசனம் உமது பிள்ளைகளின் உள்ளங்களை உம்மண்டை இழுத்து, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக நீர் ஆயத்தம் பண்ணின உம்முடைய அந்த வேலையை இவர்கள் பிடித்துக் கொள்ளும்படிக்கு நீர் இவர்களுக்கு பிரகாசமுள்ள மெனக்கங்களை கொடுப்பீராக. எல்லா குருட்டாட்டத்தையும் இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறேன். அகன்று போவதாக. உம்முடைய இரத்தம் இவர்களை சுத்திகரிப்பதாக. அறுபடை மிகுதி வேலையாட்களோ சொற்பம் என்று சொன்னீர். இன்றைக்கும் ஆண்டவரே, தம்மை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய அழைப்பின் பாதையிலே நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஆமீன்.